نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد فيا عباد الله اتقوا الله واطيعوه والله تعالى يقول وهو اصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام طلب الحلال واجب على كل مسلم கருணையின் அகிலத்துக்கோர் அறுப்படியாக அனுப்பப்பட்ட அல்லாஹின் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அனுப்பத்தை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாக சகாபாக்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் உயர்ந்தவர்கள் அல்லாஹு அல்லாஹுடைய நல்லதியார்களாக விசுவாசிகள் மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக சிறப்பானிட்டார்கள். ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றி செல்லும் பொருட்டு அல்லாஹ்வுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கும் ரயிலேற்ற செல்வர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மகானாவை பயந்து அங்கே நடந்து கொள்ளுமாறு இவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமோ அவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரோ அவைகள் எடுத்து நடக்குமா, எவைகளிலிருந்து விலக்கி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறாரோ விலக்கி வைத்திருக்கிறாரோ அவற்றிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே சந்தேகம் செய்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நமக்கு தந்திருக்கக்கூடிய வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனித இஸ்லாம் வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லி தந்தமாகத்தான் நமது வாழ்வோடு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அவ்வாறு ஒரு விளக்கத்தை முன்வைத்து அதன் பிரகாரம் அந்த வழிகாட்டுகளின் பிரகாரம் நாம் நமது அன்றாட அத்தனை விடயங்களையும் செய்வோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் இரக்கம் அன்பு எங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக அவருடைய உதவி இந்த உலகத்திலும் அடைந்து கொள்வோம், நிச்சயமாக ஆதரவாகவே பெற்றுக் கொள்வோம். அது எதுவாக இருந்தால் ஆட்சி நடத்துவதாக இருந்தாலும் அழகான ஆட்சி விடயங்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய அழைக்கும் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைத்ததிலிருந்து அவர்கள் வபாத்தாகும் வரைக்கும் இந்த சமுதாயத்தை வழிநடத்துகின்ற அழகான கலைநிற்போர் பண்புகளோடு இந்த உலகத்தை வழிநடத்தி காட்டினார்கள். எந்த ஒரு அரசியல் பாதிக்கும் ஆட்சியாளருக்கும் தேவையான அத்தனை பண்புகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு பிறகு இஸ்லாமிய உலகத்தை ஆட்சி செய்த கலீபாக்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தால், இந்த உலகத்திலே ஆட்சிக்கு தேவையான சகோதரர்களே, சமூகத்தை வழிநடத்துவதற்கு தேவையான ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய தலைமைத்துவ பண்புகளை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் உத்தியோகம் செய்கிறவர்களாக தொழில் செய்தவர்களாக இருக்கலாம், விவசாயம் செய்தவர்களாக இருக்கலாம், வியாபாரம் செய்தவர்களாக இருக்கலாம், எவ்வளவு அளவான வழிகாட்டிலே இஸ்லாம் முன்வைத்திருக்கிறார்களே, அவற்றை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுதே நமது தொழிலிலே பழக்கப்படுகிறார்கள். அது ஹலாலாக மாறினார். நாம் தொழில் செய்வது ஒரு இபாதத்தால் மாறுகிறோம். அதனால்தான் நம்ம அவருடைய சோதர சம்பவம் பழகி வந்துள்ள அவர்கள் தெளிவாக அழகாக சொல்லுகிறார்கள், துணியா அல وتعاقبت من مصدر وتعلل على عياله وعقبت على جاره لقي الله وبجره فالقمر ليلة البدر فهذا الجميع فريق الذي يقرر بدر بدر ليس سيئر نمر ليه وفصل المسيور سيئر يدى السيئر அதை அம்மாவுக்கு பொருத்த போன முறையிலே அம்மாவுடைய பயந்துமே நாங்கள் அந்த பொருளின் சிலை சம்பாத்தியத்தை ஆக்கிக் கொள்வோமே ஆனால் அம்மா அதற்கு எவ்வளவு பெரிய நன்மையை கூலியை வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். அருமை நம் சொந்தமாக அழைத்திருக்கிறார்கள். யார் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இருக்கை தனக்கு தேவையான விடயங்களை அதாவது தேடுகிறார்கள். அன்பு சகோதரர்களை அதை தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். வியாபாரத்தினுடைய சீசன் கொடிகட்டி பழக்கிற ஒரு காலத்தில் எல்லோருக்கும் ஒரு பெட்டிக்கடை வைத்து வியாபாரம் செய்கிறவராக இருந்தாலும் கூட அவர் ரெஸ்ட் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் ஒரு இரவு பகல் அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். சீசன் கொண்டிருக்கிறார். எப்படியாவது சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், பொருள் இருக்க வேண்டும், மனத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே அங்கே அதாரான வழியை பார்க்கிறார்கள் இல்லை. அம்மா அனுமதித்த வழியை பார்க்காமல் எந்த வகையிலாவது பணம் ஒன்று சேர வேண்டும், எந்த வகையிலாவது நாம் ஒரு செல்வந்தனாக மாற வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே சகோதரர்களே இஸ்லாம் தடை செய்த வழிகளிலே இன்று பொருள் என்பதை நாங்கள் பார்ப்போம். வியாபாரத்திலே பொய் சொல்வது சர்வசாதாரணமாக அளவில் இருமையிலே இன்று தெரியாம அளந்து கொடுப்பவர்கள் அளந்து எடுப்பவர்கள் இன்று மிக குறைவாக மாறிவிட்டார். அந்த சகோதரர்களே வியாபாரத்திலே உண்மை நேர்மை நம்பிக்கை கடன் எடுத்தால் அதை கொடுக்கின்ற அந்த முறைகள் அந்த குணங்கள் எல்லாம் இன்று புத்திகளுக்கு மத்தியிலே அரிதாகிக் கொண்டு போவதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே இஸ்லாம் பரவிய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் அன்பு சகோதரர்களே சாமியால் பரவிய மார்க்கம் அல்ல, பலாத்காரத்தினால் பரவிய மார்க்கம் அல்ல, வலிமையினால் பரவிய மார்க்கம் அல்ல, இஸ்லாம் நக்கரசாலைத்தில் பரவிய மார்க்கம் என்பதை இன்றைய உலகம் ஏற்றுக்கொள்கிறது. வரலாறு படித்தவர்களுக்கு இன்று முஸ்லீம்கள் கூடுதலாக வசிக்கின்ற சில பிரதேசங்களை நாடுகளை நாங்கள் பார்த்தால் இந்தோனேசியா மலேசியா போன்ற பகுதிகள் எல்லாம் உலகத்திலே இந்த கூடுதலாக முஸ்லீம்கள் நாடுகளின் பிரதேசங்கள் அந்த பகுதிகளிலே இஸ்லாம் பரவ காரணம் அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள காரணம் அங்கே சென்ற நமது மூதாதையர்கள் முன்னோர்கள் வியாபாரிகள் நேர்மையாக வியாபாரம் செய்தார்கள். இஸ்லாத்தோடு அல்லாஹ்வுடைய பயத்தோடு கொள்கையோடு அவருடைய வியாபார நடவடிக்கைகள் அவர்களுடைய தொழில் அமைப்புகள் இருந்ததன் காரணமாக அந்த மக்கள் தவறப்பட்டார்கள். அந்த நாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் நேர்மை உள்ளவர்கள், இவர்கள் நல்லவர்கள், உண்மை பேசுகிறவர்கள் என்று சொல்லி அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல நம்ம இந்த இலங்கை நாடுகளுக்குள்ள சகோதரர்களே நமது மூதாதையர்கள் இந்தியாவில் இருந்து எமன் இருந்து அரபு தேசங்களிலிருந்து வந்தவர்கள் வியாபாரத்துக்காக வந்தாலும் அவர்கள் வியாபாரத்தோடு மட்டும் இருக்கவில்லை, மாற்றத்தோடு இருந்தார்கள், சீனோடு இருந்தார்கள், ஒழுக்கத்தோடு இருந்தார்கள், இறையத்தோடு இருந்தார்கள். அதனால்தான் இன்று நாங்கள் ஆச்சரியப்படக்கூடிய இடங்களிலே சில இடங்களை போய் பார்த்தால் இந்த இடத்திலே எப்படி பட்சம் வந்தது, இந்த இடத்தில் எப்படி பள்ளிவாயில் உருவானது என்று நாங்கள் திகைக்கின்ற அந்த மக்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே இருந்து வியாபாரம் செய்தார்கள். எப்படி நேர்மையாக உண்மையை பேசி எந்த அளவுக்கு அவர்கள் நேர்மையோடு நடந்து கொண்டார்கள் என்றால் அன்பு சகோதரர்களே வங்கி வசதிகள் இல்லாத அந்த காலத்திலே நமது நாட்டிலே அவர்களுடைய பொறுமதியான தங்கம் வெள்ளி போன்ற பொருள்களை கூட பணத்தை கூட நமது முன்னோர்களிடத்திலே கொண்டு வந்து அவர்கள் அடைக்கலமாக கொடுத்திருக்கிறார்கள். வைத்துக் கொள்ளுங்க, எங்களுக்கு வேறு யாரையும் நம்ப முடியாது, நீங்கள் நம்பிக்கையானவர்கள், எங்களுக்கு தேவையான நேரத்திலே அந்த பணத்தை அந்த தங்கம் வெள்ளியை நாங்கள் காட்டிக் கொள்வோம் என்று முஸ்லீம்களை நம்பி கொண்டு வந்து அவர்கள் அடமானமாக வைத்ததினால் வைத்து வைத்த வரலாற்றை பார்க்கிறோம். அந்த அவ்வளவு முஸ்லிம்கள் நேர்மையாக வியாபாரத்தில் ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள். அதனால் அல்லாஹ் இந்த நாட்டிலே நாம் சிறுபான்மையாக இருந்தாலும் வழக்கத்தை செழிப்பை முஸ்லிம்களுக்கு பொருளாதார அபிவிருத்தியை அல்லாஹ் காலத்திலே ஏற்படுத்தி இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இன்று பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சகோதரர்களே, எனவே அதாவது தொழிலே பொருளிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒழுக்க முறைகள் அவைகளை நாங்கள் இந்த நாட்களை கடைபிடிப்போமே. ஆனால் அதுவும் ஒரு வியாபாரம் படிகட்டி பார்க்கிற இது போன்ற சீசன் காலங்களிலே நேர்மையோடு நட்புறத்தோடு கடைசி தன்னுடைய வியாபார ஸ்தலத்துக்கு வருகின்ற வாடிக்கையாளர்களோடு மிக அளவாக இஸ்லாமிய ஒழுக்கங்களோடு நாம் அந்த வியாபாரிகள் நடந்து கொள்வார்கள். ஆனால் அது ஒன்று போதும் முஸ்லிம்களை பற்றி ஒரு நல்ல முஸ்லிம்களை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் இந்த மாற்று மதத்தினர்களுக்கு இடையிலே உருவாக்குவதற்கு இந்த என்ன சொல்லுகிறார்கள், முஸ்லிம்களுடைய கடைக்கு போக வேண்டாம், முஸ்லிம்களுக்கு நிலம் கொடுக்க வேண்டாம், முஸ்லிம்களுக்கு பசார்களை இடம் கொடுக்க வேண்டாம். ஏன் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள், கடன் எடுத்தால் கடனை திருப்பி கொடுக்கிறார்கள் இல்லை, அவர்களை நம்ப முடியாது, அரிசியை சீனியை நிறுத்தாலும் அவர்களுடைய நிலுமையிலே குறைபாடு இருக்கிறது, 5-10 கிராமமாக குறையத்தார்களையும் அந்த அளவுக்கு அவர்கள் சிறுமுது செய்தவர்களாக மாறிவிட்டார்கள் என்று நாம் இல்லாமல் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களை நம்பிய சமூகம், எங்களை நம்பிக்கையாளர்கள் என்று கூப்பிட்ட சமூகம் அவர்கள் மாற்றமாக இன்று பேசுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ற சகோதரர்களே, நமது அதாவது வியாபார நடவடிக்கைகளிலே நமது கடைகளிலே பதாரிலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாத்திற்கு மாற்றமான அந்த முறை சகோதரர்களே, அது அம்மா அந்நியர்களை நம்பி காட்டுவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடுகிறார். அந்த சகோதரர்களே அவர்களிடம் தெளிவாக சொல்லுகிறார்கள், யார் தன்னுடைய வாழ்வாதாரத்தை போய் சொல்லுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். வட்டி என்று அதிகமான வியாபாரியை கேட்கிறாங்க, பெயரோடு தொடர்பு இல்லாமல் வட்டி இல்லாமல் எப்படி வியாபாரம் செய்வது, பொய் சொல்லாமல் எப்படி வியாபாரம் செய்வது, ஏன் அதிகமானவர்கள் வியாபாரிகளாகத்தான் அவர்களிலே சிலருடைய பொருள்களை இன்று கணக்கு பார்த்தால் கூட இன்று கூட அப்படியான அதாவது கோடி பொருட்களை காண முடியாது என்ற அளவுக்கு அப்பா அவர்கள் வழக்கத்தில் செய்திருந்தார். அந்த வியாபாரிகளை பற்றி அவர்கள் நேர்மையோடு வியாபாரம் செய்தார்கள், பட்டியை பயந்தார்கள், ஏமாற்றுவதிலிருந்து அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர்கள் வியாபாரத்தை ஒரு வணக்கமாக கருதி செய்தார்கள், அதை தன்னுடைய வியாபாரத்தை விவாதப்பாக ஒரு வணக்கமாக அந்த சமூகம் மாற்றினார்கள். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நபியே ஒன்னோடு சில நபர்கள் இருக்கிறார்கள், நபியே உண்மையோடு சில நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தொழிலில்லாதவர்கள் அல்ல, சொப்பில்லாதவர்கள் அல்ல, வியாபாரிகள். ஆண்கள் இருக்கிறார்கள், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்களோட வியாபாரம் அவங்களோட கொடுக்கல் வாங்கல் நபியே அல்லாஹ்வுடைய சிந்தனைக்கு தடையாக இல்லை. பெருத்த கோடீஸ்வரராக வியாபாரியாக வியாபாரத்தில் அதாவது மிகப்பெரிய ஒரு அதிபராக இருந்தாலும் கூட கொள்கைக்கு அவர்களுடைய வியாபாரம் தடையாக இல்லை, அல்லாஹ்வுடைய சிந்தனைக்கு தடையாக இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். விஜயாரத்தும் வர பயக்கம் நடத்திருந்தா அப்படி நமது முன்னோர்கள் சகோதரர்களே தன்னுடைய உழைப்பை ஆக்கிக்கொண்டார்கள். அதனால் தான் அவர்களுக்கு சொந்தமாக அருகே சொல்லுகிறார்கள், அம்மா காட்டி கொடுத்த பிரகாரம் அம்மா சொல்லி கொடுத்த பிரகாரம் இஸ்லாமிய முறைகளை பேணி யார் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடுகிறாரோ தன்னுடைய எழுத்தை தேடுகிறாரோ அந்த ஆக்கோபங்களை மக்கள் உழைப்பதுடைய நோக்கம் என்ன, அநேகமாக இங்கு சிலருக்கு பணம் வந்துவிட்டால் சொல்லுவார்கள் அவர்கள் மட்டும் தெரியாது, பணம் வந்துவிட்டால் பெருமை வந்து வருகிறது, எனக்கு பணம் இருக்கிறது அது எந்த வழியிலே செலவழிக்க வேண்டும் என்று கூட அதை யோசிக்கிறார்கள் இல்லை. மதுவுக்கும் மங்கையர்களுக்கும் விபச்சார விடுதிகளுக்கும் செலவழிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அனாச்சாரங்களுக்கு அள்ளி கொடுப்பதை பார்க்கிறோம். எத்தனையோ செல்வந்தார்கள் முன்னால் இந்த ஐந்து கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும். அதில் ஒன்றுதான் பணத்தை பற்றி, அவருடைய பொருளை பற்றி, பணத்தை பற்றி, அதனும் எப்படி எந்த வழியிலே சம்பாதித்தார், பட்டி எடுத்து சம்பாதித்தாயா, பொய் சொல்லி சம்பாதித்தாயா, ஆட்களை ஏமாற்றி சம்பாதித்தாயா என்று அண்ணா கேட்க போகிறார். தன்னுடைய பணத்தை பற்றி, பொருளை பற்றிய கேள்வி, அது மட்டுமல்ல எந்த வழியில் அதை சம்பாதித்தாய், எந்த வழியிலே செலவழித்தார், சம்பாதித்ததற்கும் கேள்வி இருக்கிறது, செலவழித்த முறைக்கும் கேள்வி இருக்கிறது. எனவே செல்வம் வந்துவிட்டால் சிலருக்கு பெருமை வந்துவிடுகிறது, அவர்கள் மசிதோடு தொடர்புடைய இஸ்லாத்திலிருந்து ரொம்ப தூர போய்விடுகிறார்கள், அம்மாவை மறந்து விடுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, எனவே நாம் தொழில் செய்வதை, நாம் உத்தியோகம் செய்வதை, நாம் சம்பாதிப்பதை பெருமைக்காக அல்ல, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே மரியாதையோடு வாழ்கிறார். அடுத்தவர்களிடத்தில் கைவிட்டக் கூடாது, பிறரிடத்திலே தன்னுடைய தேவையை இல்லாமல் தன்பால் சம்பாதித்து கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் அவர்களை சொந்தமாக அழகிடத்தில் இன்னொரு வீட்டிலே சொல்லுகிறார்கள், யார் யாசகத்துடைய வாசனை திறந்திருக்கிறார்கள், சம்பாதித்தார்கள், சோம்பேறியாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபியே, எனது வீட்டிலே ஒன்றுமே இல்லை, எனக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, ஏதாவது சாருங்கள் என்று கேட்ட நேரத்தில் அந்த நபரை நபி அவர்கள் வீடு வேணுமாக பார்க்கிறார், கொஞ்சம் கவனித்து பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சோதனை சொந்தமாக அழைக்கப்பட்ட ஒரு தைரியமானது அங்கையினர்கள் கூட கிடையாது. அவரை பார்த்து கேட்டார்கள், ஒரு சக்தி உள்ள ஒரு மனிதர் வந்து பிச்சை கேட்கிறாரே, யாசகம் கேட்கிறாரே, இஸ்லாம் யாசகத்தை வளர்த்த மாற்றம் அல்ல, உழைப்புக்கு வடிசொல்லி கொடுத்த மாற்றம் மாற்றம். ஆனால் எப்படி உழைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அது பற்றி இஸ்லாம் நிலைய சொல்லி சாப்பிடுவதற்காக இன்னொரு திருகத்துக்கு நீ ஒரு போராடியை வாங்கி வாய்ப்பு அவ்வாறே அவர் போய் உணவு கோடாரியை வாங்கி வருகிறார்கள். கோடாரியை வாங்கி வந்த அந்த யாத்திரைக்கு சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர்களாக அழைக்கப்பட்டனர். அவர்களாகவே ஒரு கைப்பிடி செய்து அந்த கோடாரியை தயார் செய்து நீ பிச்சை கேட்பதை விட காட்டுக்கு போய் விறகு வெட்டி சம்பாதிப்பது நல்லது. காட்டிலே போய் இந்த கோடாரியை பயன்படுத்தி நீ விறகு வெட்டி தேடி உழைத்துக் கொள்ள என்று அவருக்கு உழைப்புக்கு வழிபடுத்திக் கொடுத்தார்கள். எனவே அந்த சகோதரர்கள் உழைப்பது எதற்காக கண்ணியமாக பாட வேண்டும் என்பதற்காக அதனால்தான் அருமையான குடும்பமாக என்ன மகளுக்கு சரியான மருந்து 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு நபோடுவோம் மாப்பிள்ளை இருக்காங்க சீதனம் கேட்கிறாங்க கல்யாணம் நடத்தி கொண்ட வழியில ஏதாவது தாங்களே இது கௌரவம் பிச்சை பயிர்களை தூக்கி கொண்டு நோய்க்கும் சீதனத்துக்குமாக சகோதரர்களை யாத்திரம் கேட்டு திரிகிற இந்த சமூகம் உருவான காரணம் இந்த செல்வந்தர்களுடைய பணம் சரியாக உபயோகிக்கப்படவில்லை. சகோதரர்களை அல்லாஹ்விடத்தில் பரிசோதியாக வேண்டும். ஒவ்வொரு செல்வந்தர்களும் இது சின்ன ஒரு விடையவர் சூழலோக்கு ஒரு ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடையவர்கள் நமது சமூகத்தில் பிச்சைக்காரர்கள் நோய்க்கு மருந்தெடுக்காமல் வழி இல்லாதவர்கள் உருவாக்குவதற்கு காரணம் என்ன? பணம். அங்கே சமூகத்தில் பணக்காரர்கள் என் சேவையை செய்யணுமோ சகோதரர்களே அது சரியாக செய்யப்படாததன் காரணமாக தர்மங்கள் சரியாக கொடுக்கப்படாததன் காரணமாக அதை இன்று சரியாக வசூல் செய்யப்பட்டு அது சமூகத்தில் சரியாக கொடுக்கப்படாததன் காரணமாக இவ்வாறான அசௌகரியமான விலைகளை வந்து சமூகத்திலே பார்க்கிறோம். அதனால் தான் சம்பாத்தியத்தினுடைய அதாவது நோக்கம் ரவி அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் அதாவது சிச்சை கேட்பதுடைய அதாவது யாத்திரத்துடைய வாசலை திறந்து விடுகிறாரோ அம்மா சம்பாக அழகு பாவப்பட்டது அவர் மீது முழுமையின் வாயலை திறந்து விடுகிறார் பிள்ளைகளுக்கு சில செல்வந்தர்களை பார்த்தால் மனைவிக்கு கூட செலவழிக்கிறார்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக கூட செலவழிக்கிறார்கள். அந்த சகோதரர்களை ஒரு நபர் செலவழிக்கின்ற செலவுகளிலே மிக உன்னதமான சதக்கா தன்னுடைய மனைவிக்கு செலவழிப்பது தன்னுடைய பிள்ளைகளுடைய கல்வியாவுக்காக உயர்வுக்காக கல்விக்காக நல்ல அலாப்புகளை உருவாக்குவதற்காக அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக செலவழிப்பதை பெரிய ஒரு சதக்கா என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த சகோதரர்களை எனவே கிருஷ்ணமாக அழகிய செல்லம் சொல்லுகிறார்கள் யார் அலாதாக எப்படி பிரகாசிக்கிறதோ இதே போல முகம் பிரகாசித்தவராக அம்மாவை சந்திப்பார் என்றார்கள். ஒரு வியாபாரிக்கு ஒரு தொழிலாளிக்கு ஒரு இவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கிறது என்றார் அவர் 15 ஆம் இடம் சந்திரன் போல முகமலர்ச்சியோடு அல்லாவை சந்திக்கிறார் என்றார். இன்னொரு சரியான அதிர்ச்சியை பார்க்கிறோம் அச்சி அத்தாதி உண்மையான வியாபாரம் வியாபாரத்திலே இஸ்லாமிய ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறார் அம்மாவை பயப்படுகிறார் பொய் சொல்லுகிறார் இல்லை ஏமாற்றுகிறார் இல்லை சகோதரர்களை பிறருக்கு புலி தோன்றுகிறார் இல்லை அடுத்த கடைக்காரர்களுக்கு தள்ளப்பிடிக்கிறார் இல்லை சகோதரர்களே இன்று நாங்கள் பார்க்கிறோம் ஒரு வியாபாரி ஒரு வியாபாரிக்கு எதிராக வியாபாரம் போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது போட்டி இருக்கலாம் அடுத்தவர்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்யக்கூடாது அடுத்தவரை கூப்பிட்டு அதாவது அடுத்த கடையிலே சாமான் வாங்குறவங்களை கூப்பிட்டு செய்யவா ஏன் அப்பா அந்த கடையில வாங்கலாம் என்ன கடைக்குவா நான் குறைச்சிட்டாரு அவர் வியாபாரத்தை உடைக்கிறது அதிக தெளிவாக வந்திருக்கிறது அவற்றில் அல்ல வைக்கிறார்கள் முஸ்லிம்கள் சகோதரர்கள். ஒரு நபர் இன்னொருடைய வியாபாரத்துக்கு எதிராக வியாபாரம் செய்ய வேண்டாம் என்றார்கள் அன்பு சகோதரர்களே. எனவே அது மட்டுமல்ல, சகோக்கொள்ளுமே உண்மையான வியாபாரி, நேர்மையான வியாபாரி தியாகத்திலே நாளையில் யாரோடு இருப்பார். இன்று இலக்கம் வந்துவிட்டார், இலக்கணிலே அதாவது அங்கே அதாவது தேர்தல்களிலே பங்கு பெற்றுகிறவர்கள் அமைச்சர்கள் அவர்கள் ஜனாதிபதியோடு இருந்து அதாவது போட்டோ எடுப்பதை ஜனாதிபதியோடு அவர்கள் கைகொடுப்பதை இவ்வாறான போட்டோக்களை எப்படி விரும்புகிறார்கள்? அந்த சமூகங்களே உண்மையான நேர்மையான வியாபாரி நாளைய தியாகத்துடைய நாளையே நபிமார்களோடு நபிமார்களோடு இருப்பார். உண்மையான வியாபாரம் அவர்களுடைய சொத்தத்திலே நடமாடி கொண்டிருக்கிறது என்று அல்லா கண்ணியப்படுத்தி சொல்லுகிற அந்த சஹீதுகளோடு நபிமார்களோடு சித்தியங்கள் என்ற உயர்தரத்தில் உள்ள ஈமான்தாரிகளோடு தியாகத்துடைய நாளையிலே உண்மையான நேர்மையான வியாபாரி இருப்பார் என்றார்கள். எனவே அந்த சகோதரர்களே அதாவது கீர்த்தன் வந்திருக்கிறது என்று சொல்லி சாரமாக அங்கே இஸ்லாமிய நடைமுறைகளை கவனிக்காமல் அடுத்தவர்களுடைய மனதை உடைத்துக் கொண்டு பிற சமூகம் முஸ்லீம் அல்லாத சமூகம் இஸ்லாமத்தை தவறாக படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நமது வியாபாரிகள் நடந்து கொள்வார்களே. ஆனால் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் அதாவது பொறுப்புதாரிகளாக பதிவுள்ளக்கூடியவர்களாக நிச்சயமாக நாங்கள் அகப்பட்டுக் கொள்வோம் சகோதரர்களே. அதனால் தான் இஸ்லாம் உழைப்பை ஊக்கப்படுத்தியது போல அதை எவ்வாறு உழைக்க வேண்டும், எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும், தொழுகை எப்படி கடமையோ நோன்பு எப்படி கடமையோ அதே போல உழைப்பிலே ஹலாலை பின்பற்றுவது. அதனால் அறிவிக்கை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை என்றார்கள் அருமையின சொல்லம் பார்வை அழைப்பு. ஆனால் அந்த சகோதரர்களே இன்று நமது கொள்கைகள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும், நமது நிறைய அல்லாஹ்விடத்திலே பார்த்தோம் மலைகளை பார்த்தோம் அந்நிய சமூகத்தோடு எங்களுக்கு பிரச்சனை பார்த்தோம் முஸ்லீம்கள் ஆதரிக்கப்படுவது போல உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் கொல்லப்படுகிறார்கள். முஸ்லீம்களுடைய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, துவாசிக்கிறோம் புதுசோம் எங்கே ஏன் ஏற்றுக் கொள்ளப்படுவதில்லை. முதலாவது நமது உடம்பிலே ஹராம் கலந்து விட்டது ஒரு ஹதீஸிலே வருகிறது. ஒவ்வொரு உறுப்பதற்காக அணிவதற்காக ஒரு 10 திருகம் கொடுத்து ஒரு ஆடை வாங்குகிறார்கள் சேர்த்து வாங்குகிறார்கள். 10 திருகம் கொடுத்து ஒரு சேர்த்து வாங்குகிறார் அந்த 10 திருகத்தில் ஒரு திருகம் பட்டி எடுக்கிறோம் பொய் சொல்லையோ ஏதோ ஹராமான ஒரு திருகம் ஒரு திருகம் அங்கே ஹராமான ஒரு திருகம் இருந்தால் அந்த உடையை இழுத்துக் கொண்டு தொடும் காலம் எல்லாம் நம் என்பதை அவர் அந்த ஆடையை அணிந்து கொண்டு தொழும் காலம் எல்லாம் அம்மா அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு சேர்க்கை எடுக்கிறோம் கொடுப்பதற்காக அதிலே ஒரு 10 ரூபாய் கலந்திருக்கிறது என்றால் அதை எடுத்துக்கொண்டு சும்மாவுக்கு வந்திருக்கிறோம் அதை எடுத்துக்கொண்டு போட்டோம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சகோதரர்களே எவ்வளவு தூரம் நாம் யோசிக்க வேண்டிய ஒன்று, இன்று உழைப்பிலே சம்பாத்தியத்திலே பொருள் இருந்ததிலே ஹராம் சர்வசாதாரணமாக கலந்து விட்டது, பட்டியை கலந்திருக்கிறார்கள் இல்லை பொய் சொல்லுவதை சகோதரர்களே பொய் சொல்லுவது விசேஷமாக வந்திருக்கிறது. அருமை உண்மையான நேர்மையான வியாபாரி தியாகத்துடைய நாளில் நபிமார்களோடு இருப்பார்கள். ஆனால் நான் ஏன் அற்புச்சார் வியாபாரிகள் பெற்றவர்கள் என்று நான் ஏன் சொல்லுகிறார் என்றால் அவர்களிலே சிலர் பேசினான் பொய்யை பேசுகிறார்கள், பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறார்கள். நல்ல காமா திறமையான காமா இது ஜப்பானிலிருந்து வந்தது, இது இத்தாலியிலிருந்து வந்தது. அன்பு சகோதரர்களே, பொய்யை பேசுகிறார்கள் நாமும் சொல்வாமல், அதே போல பொய் சத்தியமும் செய்கிறார்கள். எனவே அப்புச்சா குமல் புச்சா வியாபாரிகள் கேட்டவர்கள் இருந்தார்கள், அவர்களுடைய வியாபாரத்தை மறக்கத்தை இருக்கார். அது மட்டுமல்ல, அன்பு சகோதரர்களே, வியாபாரம் பற்றி கொடுக்க வாங்கல் பற்றி குரானிகள் அழகாக சொல்லுகிறது. குரானிலே மிகப்பெரிய வசனங்கள், குரானிலே 6666 வசனங்களிலும் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஆயம். தொழிலை பற்றியா, பட்டாசை பற்றியா, அச்சை பற்றியா, கொடுக்கல் வாங்கல் பற்றி, கடன் கொடுக்கல் வாங்கல் பற்றியா, அல்லாஹ்வுத்தாலா எவ்வளவு எப்போ எப்படி கடன் கொடுக்க வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும். இன்று கடன் எடுக்கிறவர்களை பார்த்தால் சகோதரர்களை அதை சரியாக நிறைவேற்றுகிறார்கள் இல்லை. ஒருவர் கடனாளியாக மூத்தாகுவதிலிருந்து சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். கடனாளியாக ஒருவர் மூத்தாகிவிட்டால், ரசூலுல்லாஹுடைய சமூகத்திலே பார்க்கிறோம், பல சஹிஹான ஹதீஸ்கள், ஒரு ஜனாதாவை கொண்டு வந்த நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் யாருக்காவது கடன் கொடுக்க இருக்கிறதா என்று இவர் தொழிலிருக்கிறாரா, மோசம் இருக்கிறாரா என்று கேட்கவில்லை, கடன் கொடுக்க இருக்கிறாரா. உடனே சபையில் இருந்து பதில் வருகிறது, ஓ யாரோ சொல்லுங்க, சீனா சீனா தான் இடைய எனக்கு இரண்டு மிருகங்கள் இவர் தரையிருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார், 2 கோடி அல்ல, 2 லட்சம் அல்ல. இந்த எத்தனையோ நபர்கள் உங்களுடைய யாராவது செய்து உங்களுக்கு லாபம் பார்க்கிறேன், 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடி என்று எல்லாம் அவருக்கு தலைமறைவாங்க. ஒன்னு ஜப்பான் கனுப்புறேன், சைனா கனுப்புறேன் என்று எல்லாம் சொல்லி 10 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் என்று எல்லாம் எடுத்து சுரண்டி தலைமறைவாங்குவதை பார்க்கிறோம். அல்லாஹிடத்தில் தப்புவார்களா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் சொந்தமாக அழகிய வசல்லமாக, 2 சீனா நம்ம 2 வாங்க சொல்றோம், 2 சீனா கடன் கொடுத்து இருந்த அந்த ஜனாசா என்ன சொன்னார்கள், தந்துவாரா சாஹிபிக்கும், உங்களுடைய நண்பருக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள், எனக்கு தொழுவிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் திரும்பி போகிறார்கள் என்றார். கடன் நான் எப்போ பயப்பட வேண்டிய உடனே அறிவதியாக சொல்லுகிறார்கள், அவர் கொடுக்க வேண்டிய கடனை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொன்னதோடுதான் அருமையின் சொந்தமாக வாழ்க்கையிட்டு திரும்பி வந்து அந்த ஜனாசாவுக்கு ஜனாசா தொழுகை நடத்துகிறார். ஜனாசா தொழுகை நடத்திவிட்டு அந்த அறிவியமாக அவர்களை கூப்பிடுகிறார்கள், அதையே நரகத்தில் இருந்து இந்த மனிதனை விடுதலை செய்து விட்டாய். ஒருவர் கடனாளியாக மௌத்தாகின்ற பொழுது அவர் நரகத்துக்கு ஈடுபடுத்தப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய கடனை நிறைவேற்றுவதற்கும் அவருக்கு நிம்மதி இருக்காது என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொந்தமாக அழைக்கிறோம். அந்த சகோதரர்களை அது மட்டுமா, அளவை இருவையிலே இந்த எவ்வளவு பெரிய மோசடி நடக்கிறது. மீனை நிற்பவர்கள், இறைச்சியை நிற்பவர்கள், மரத்தையை நிற்பவர்கள், அதற்கென்ற தராசியை சரிபண்ணி வைத்திருக்கிறார்கள். அங்கே எவ்வளவு பெரியோ சகோதரர்களே, நாங்கள் இதுவெல்லாம் இஸ்லாம் கொண்டதென்ற உன்னதமான வழிகாட்டல்கள், தொழுகை நோக்கு மட்டுமல்ல நாம் சீராக்க வேண்டியது, நமது கொடுக்கல் வாங்கலை இந்த நாட்டிலே நாங்கள் சீராக்கினால் சகோதரர்களே, இந்த நாட்டில் இருக்கிற நம்மோடு இருக்கிற சேர்ந்திருக்கிற முஸ்லீம் அல்லாதவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். அளவையும் நிறுவையும் நீங்கள் மீனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அது மட்டுமல்ல, அளவையும் நிறுவையும் மோசடி செய்கிறவர்களுக்கு அல்லாஹ் தாக்கமிடுகிறார். எப்படி நாங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறோம்? இன்று எல்லோரும் சொல்லுவது என்ன, நம்ம பசாருக்கு என்ன நடந்தது, யாராலும் முன்போது இல்லையே, முன்னைய மாதிரி யாராலும் நடக்கவில்லையே, நம்ம கடைக்கு பாராளும் இல்லையே என்று நாங்கள் சொல்வோமே சகோதரர்களே. நபி அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், எந்த ஊரு எந்த நாட்டை எந்த பஜாரில் சேர்ந்தவர்கள் வியாபாரத்தை அளவையிலும் நிர்வையிலும் குறைவு செய்வார்களோ மோசடி செய்வார்களோ அவர்களுக்கு வரவேண்டிய ஹலாலான வருவாயை அல்லாஹ்வுடன் அப்படியே தடுத்து விடுவார்கள் என்றார்கள். புத்தி ஆகும்போது அவர்களுக்கு வரவேண்டிய ரிஸ்க் தடை செய்யப்படும். எங்களுடைய சொல்லுவாங்க, அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நமது செயல்கள் தான் நமது முசீபத்துக்கு, நமது விடுமைக்கு, நமது சங்கரியத்துக்கு, முஸ்லீம் அல்லாதவர்கள் தன்மை பற்றி மோசமாக பேசுவதற்கு, அவர்களுடைய படையெடுப்புக்கு இதெல்லாம் காரணம் நமது செயல்கள் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. அந்த சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் இது பற்றி தனியோ அறியாது வைகுள்ளின் முத்தாப்பிரிகள் சூரத்துள் முத்தாப்பிரிகள் அதிகமானவர்களுக்கு பாடம் சிறிய சூறாவே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை யோசிக்கிறோம். வைகுள்ளின் முத்தாப்பிரிகள் வியாபாரத்திலே அணுகையிலும் நிலுவையிலும் மோசடி செய்கிற வியாபாரிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும். வயிறு அல்லது இழந்தாடுவார்கள்னா அவர்கள் யார் தனக்கு தேவையான சாமான ஒரு கொள்முதல் கடையில ஹோல்சேலாக எடுக்கிற நேரத்தில் சிறிய அளவுகளை எடுத்துக்கொள்றாங்க. ஆனா இவங்க வியாபாரம் செய்கிற நேரத்தில் அளந்து கொடுக்கிற நேரத்தில் குறைத்து நிறுத்து கொடுக்கிறார்கள். இதா காலமும் அவர்களும் அழுத்தால் இருந்தால் அளவையிலும் நிறுவையிலும் அவர்கள் மோசடி செய்கிறார்கள். அந்த வியாபாரிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று போறான்னு சொல்லுகிறார். அந்த சகோதரர்களை நாங்கள் ஓடி ஓடி எங்களுக்கே மதுவாக செய்துகொள்கிறோம். அந்த செயல்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அது அவர்களுக்கு அந்த பதுவா உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, குர்ஆன் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை சொல்லுது, ஒரு நபியுடைய சம்பவத்தை சொல்லுது. சகோதரர்களே, சவுதி அரேபியாவுக்கும் அதாவது மதீனாவுக்கும் இடையிலே ஒரு பிரபலமான வியாபாரிகள் இருந்த ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரின் பெயர் மதியன். இன்றும் அந்த ஊரை போய் பார்க்கலாம். இன்றும் அந்த ஊருக்கு சுற்றுலா செல்கிறார்கள். அந்த ஊரிலே அந்த வியாபாரிகள் வசித்த இடங்கள், அவர்கள் வாழ்ந்த பிரமாண்டமான செல்வந்தர்கள் அல்லவா, வியாபாரிகள் அல்லவா, அவர்களுடைய அழகான வீடுகள் அவைகள் எல்லாம் அங்கே அதாவது பழைய அந்த அடையாளங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மதியன் என்ற நகரவாசிகள் எல்லாருமே வியாபாரிகள். அவர்கள் வியாபாரிகளாக இருந்த பொழுது அளவை நிறுவைகளை மோசடி செய்தார்கள். அவர்கள் பொருளீட்டுவதில் பல திருமூட்டுகளை கையாள போய் சொல்லுவது இன்றைய காலத்தில் நடப்பது போல அதை விடவும் கூடுதலாக, அதாவது குறிப்பாக அளவை நிறுவையிலே அவர்கள் மோசம் செய்தார்கள். அதை திருத்துவதற்காக அவர்களுக்கு ஈமானை சொல்லிக் கொடுத்து அந்த சமூகத்தை நல்ல வியாபாரிகளாக மாற்றுவதற்காக சுஐபு அலைஹிஸ்ஸலாம் என்ற நபி அங்கே அனுப்பப்படுகிறார். குர்ஆன் அதை சொல்லுகிறது, வலம்மா ஜஅ அம்ருனா ஜஅனா சுஐபன் வல்லதீன ஆமனு மஅஹு பிரஹ்மத்தின் மின்னா. நாங்கள் அதாவது அதுல சுஐபு அந்த மதியன் என்ற ஊருக்கு போய் எல்லாருமே செல்வந்தர்கள் வியாபாரிகள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னி அராக்கும் அல்லாஹ் ஒரு குறைவு உங்களுக்கு வச்சுள்ளவா, நீங்கள்தான் வியாபாரிகளாக இருக்கிறீங்க, பெருத்த வீடுகள் வாகனங்கள், இன்னி அராக்கும் விதை உங்களை நான் நலமுடன் இருக்க காணுகிறேன். எனவே நீங்கள் அல்லாவை பயந்து கொண்டீர்கள், அல்லாவை வளர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிற தொழிலை சரியாக செய்யுங்க, அல்லாவுக்கு பொருத்தமாக செய்யுங்க. ஆனால் தன்னு மிகியாத நன்மையைதான் அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்ய வேணாம் என்று அந்த நபி அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், ஐவருக்கு சம்பாதிக்க தெரியாது, நாங்கள் சம்பாதிக்கிறோம், எங்களை தடுக்கிறார்கள், பரிகாசம் செய்தார்கள். சகோதரர்களே, அப்போதும் அந்த நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு நல்ல வியாபார நடவடிக்கைகளை சொல்லித்தர நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நேர்மையாக உழையுங்கள், நேர்மையாக சம்பாதியுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் கேட்கல. அந்த நேரத்தில் அந்த நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வருவதை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அதே போன்ற சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறார், இந்த நபியையும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களையும் தவிர யாருமான் தன்னுடைய நடவடிக்கைகளை தன்னுடைய உழைப்பினுடைய வியாபாரத்தினுடைய அந்த மோசமான நடவடிக்கைகளை விட இல்லையோ, அல்லாஹ் சொல்லுகிறார், சம்பாதித்தவர்களை நாங்கள் நிதி முடக்கத்தால் அழித்தோம், அவர்களுடைய வீடுகளே அவர்களுக்கு மண்ணறையாகினோம். வீடுகளுக்குள்ளே நிதி முடக்கம் தாங்க முடியாமல் நெஞ்சி பிளந்து காதுகள் வெடித்து வீடுகளுக்குள்ளே முழந்தாளுக்கு அவர்கள் மரணித்தார்கள் என்று சொல்லுகிறதை, அவர்களுடைய வீடுகளே அவர்களுக்கு கபர்களாக அமைந்தது. யார் சகோதரர்களே, முறைகேடாக வியாபாரம் செய்த ஒரு கூட்டம் அல்லாஹ் எங்களுக்கு முன்னுதாரணமாக இவர்களை வீட்டிருக்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய அந்த சகோதரர்களே, அடியார்களே, அருமையை சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுகிறார்கள், மூன்று நபர்கள் நாளைய கியாமத்துடைய நாளை லாயி பள்ளி முகமூலமா அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான், அல்லாஹ் அவர்களை அருள் பார்வை கொண்டு பார்க்க மாட்டான். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நம்மளை பார்க்க இல்லை என்றால் வேற யாரு பார்க்கிறது, நம் உமாவா பாப்பாவா மனைவியா ஒவ்வொருவர்களும் ஓடுவார்கள். அல்லாஹ் அந்த மூன்று நபர்களை திரும்பி பார்க்க மாட்டான், வரா இசையில் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், மன்னிக்கவும் மாட்டான். வரதும் அயராதனாலே அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்லப்பொழுது அதில் அபூபர்வதியாகவும் சொல்லுக்காக அல்லாஹனுடைய நபியே, இது ரொம்ப ஆபத்தான வார்த்தைகள். அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்றால் அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்களே அரசு ஆண்களும் பெண்களும் உடுக்கின்ற முறை சரியா? பெண்களுடைய உடுப்பை பார்த்தால் நமது சமூகம் அபாய வாழ்க்கையில் அடைகிறது. அழகை மறைப்பதற்காக கடித்தான் அறிமுகப்படுத்திய இன்று உடம்பை அளந்து காட்டுகின்ற ஒரு ஒரு ஆடையாக அபாயம் மாறியிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போன்று ஆண்களுடைய காற்கட்டை வியாபாரத்திலே பொய் சத்தியம் செய்பவர், பொய் பேசுபவர் என்றார்கள். எனவே அந்த சகோதரர்களே, இஸ்லாம் வியாபாரம் பற்றி மிக நீளமாக பேசி இருக்கிறது. சொத்துபாவில் யாரையெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு வியாபாரி நடந்து கொள்ளக்கூடிய விட்டு கொடுப்பு, சாதாரண தன்மை, ஒரு கஷ்டமானவர், ஒரு கடனாளி உண்மையிலே கஷ்டம் என்ற நிலை வந்துவிட்டால் அவரை மன்னிப்பதற்கு கூட அவருக்கு இவ்வளவு அந்தத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். சரியான ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒருவருடைய உயிர் வாங்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த துணைபால் உதயமாக அவர்கள் அறிவிக்கிறார். அந்த ஹதீஸ் ஒருவருடைய ரூம் பத்தராக்கூடிய ஆவலை, ஒரு வியாபாரி அவருடைய உயிரை வாங்க வந்த மலக்கன் மவுத் சேர்கிறார். ஏதாவது சிந்தித்து பார்த்து கடைசி கட்டம் அது அமிர்தமின் கரையில் ஏதாவது ஒரு நலவு செய்திருக்கிறாரா, ஏதாவது ஒரு நல்லவன் செய்திருக்கிறாயா என்று மலக்கன் மவுத் கேட்டு அவர் சொல்றார், இல்லப்பா நான் ஒன்றுமே செஞ்சதில்லை. அவர் சொல்ற மலக்கன் மவுத் சொல்லுகிறார், மீண்டும் நீ நல்லா நல்ல முறையும் சிந்தித்துப்போ, ஒரு வாழ்நாளில் ஏதாவது ஒரு நல்ல நல்ல வேலை செய்திருக்கிறாயா? அவர் சொல்லுகிறார், இல்லை எனக்கு தெரிய ஒன்றுமே செய்யல, ஆனால் நான் ஒரு வியாபாரம், நான் ஒரு கடையில் இருந்து வியாபாரம் செய்கிறவன், துன்யாவை தான் தேடினேன், ஆனால் ஒரு நாள் ஒரு கஷ்டவாதி உண்மையிலே அவருக்கு கஷ்டம், நான் வந்த நேரத்தில் அவரை நான் மன்னித்து விட்டேன். அது மட்டுமல்ல, என்னிடம் சில பொருள் வாங்க வந்த வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் நான் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பேன். அதே போல கஷ்டவாதிகளாக இருந்தால் அவர்களை மன்னித்து விடுவேன் என்று சொன்ன நேரத்தில் நபித்தல்லாஹ் சொல்லுகிறார்கள், இந்த சப்ரா இந்த நபர் சொன்ன இந்த வார்த்தை அல்லாஹுக்கு விருப்பமாகிவிட்டதை, அல்லாஹ் வியாபாரத்தில் விட்டுக் கொண்டு போட்டு நடந்த அந்த வியாபாரியை மன்னித்து பாதுகாப்பு அல்லாஹ் அல்லாவை சொத்தத்து கண்டுதான் என்கிறார்கள் அம்மே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சகோதரர்களே, எனவே வியாபாரத்தில் கடைபிடிக்க வேண்டிய இஸ்லாமிய ஒழுக்கங்கள், வியாபாரிகள் அதிகமாக சஹாபாக்கள் வியாபாரிகளாக இருந்தார்கள், அழகான ஒரு முன்மாதிரி எங்களுக்கு இருக்கிறது. எனவே பட்டியும் பொய்யும் ஏமாற்றுவதும், அடுத்தவர்களுக்கு துளி நோட்டுவதும், கடன் எடுத்தால் கொடுப்பதில்லை, நல்ல அல்லாஹ் இல்லை, நல்ல குணம் இல்லை, சகோதரர்களே இவைகள் இதை இவைகள் தான் எங்களுடைய சமூகத்தை பாதிக்கக்கூடிய ஒன்று. அதாவது வியாபார சீசன் இருக்கக்கூடிய நாம் சகோதரர்களே இந்த ஒழுக்கங்களை பேர் வியாபாரம் செய்வோமே, ஆனால் அல்லாஹ் நிச்சயமாக அதனை வரத்தக்க செய்வான். அதே பிறகு வியாபாரம் சீசன் முடிந்ததற்கு பிறகு செலவழிக்கின்ற முறையை பார்க்கிறோம். விடுமுறை என்று எங்கெங்கெல்லாம் போய் தன்னுடைய கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை வீணாக்கப்பட்டுகிறார்கள் சகோதரர்களே. அங்கே ஒரு சுற்றுலா இஸ்லாம் அதை கடை செய்யவில்லை, அதற்கும் ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமது அதிகமான பாலிபர்கள் நுவரையாவிலும் இன்னும் சுற்றுலாவுக்குரிய இடங்களிலும் போய் நடந்து கொள்ளக்கூடிய முறை காரணமாக முஸ்லீம்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இவற்றை நாம் கவனத்தில் வைத்து நாங்கள் இஸ்லாமியர்கள் அழகான ஒரு வழிகாட்டல் எங்களுக்கு இஸ்லாத்திலே இருக்கிறது. இஸ்லாம் என்கிறது கொள்கையை மட்டும் சொல்லி தந்த மார்க்கம் அல்ல, வாழ்வோடு சம்பந்தப்பட்ட சுற்றுலாவாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எல்லாமே சொல்லி தந்திருக்கிறது. இன்னொன்றையும் சொல்லிக் கொள்ள வேண்டும், இந்த பொதுவாக சங்கத்தில் இன்று டெங்கு நிரம்பு, டெங்கு நோய் அதாவது ஊருக்கு ஊர் பரவி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சிங்கோவிலே அதாவது மூலூர் போன்ற பகுதிகளிலே படும் அந்த மக்கள் கஷ்டம் நாங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. சூழல் மாசடையக்கூடிய முறையில் சுத்தம் சுகாதாரம் நமக்கு ஐரோப்பியர்களோ யகுதிகளோ சொல்லி தந்ததல்ல. இந்த உலகத்திற்கு முதல் முதலிலே சுகாதாரத்தை அதாவது சுத்தத்தை சொல்லிக் கொடுத்தது இஸ்லாம். எந்த அளவுக்கு சுத்தம் ஈமானின் பாவி என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது என்றார். அருமையான சொந்தமாக என்ன சொல்லுகிறார், சுத்தம் ஈமானின் பாவி, ஈமான் இல்லை என்றால் அவன் போதை, அவர்கள் எந்த அர்த்தமும் கிடையாது. அந்த ஈமானிலே பாரி சுத்தம் என்றார். முஸ்லிம்களுடைய வீடுகளை போய் பார்த்தார், வீட்டுக்கு முன்னால பார்த்தார், வீட்டுக்கு பின்னால பார்த்தார், டெங்கல்ல உடன் பாம்பு உருவாகும். அந்த அளவுக்கு சுத்தம் இல்லை, வீடு சுத்தம் இல்லை, வீட்டு முத்தம் சுத்தம் இல்லை, சூழல் சுத்தம் இல்லை. சகோதரர்களே, தன்னுடைய பல்லை தீட்டு தீர்த்துவது கூட கிடையாது, நிலத்தை வெட்டுவது கிடையாது. சுத்தம் சுகாதாரம் இஸ்லாம் அது பற்றி அழகாக சொல்லி இருக்கிறது. அந்த அவசாமிகள் ஈமான் சுத்தம் என்கிறது ஈமானின் ஒரு பகுதி என்றார்கள். அருமை எனக்கு சந்தமாக ஒரு ஆவிலே சுத்தமாக இருந்த ஒன்றுக்கு ரெண்டுக்கு இருந்துட்டு நல்லா கலையை கொண்டு நல்ல சுத்தம் செய்து கொண்டிருந்த சுபாவாசியனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். நபியே, சுபா என்னிடத்தில் இருக்கிற அந்த நபர்கள் அவர்கள் மனசலம் கழித்தால் நல்ல முறையில் சுத்தம் செய்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் சுத்தத்தை விரும்புகிறார்கள், அல்லாஹும் சுத்தத்தை விரும்புகிறார். அல்லாஹ் சுத்தமானவர், அல்லாஹ் சுத்தத்தை விரும்புகிறார், அல்லாஹ் அழகானவர், அல்லாஹ் அழகை விரும்புகிறார். அன்பு சகோதரர்களே, எனவே இஸ்லாம் சொல்லி தந்த புத்திமொழிகளை மறந்து விட்டோம், அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். எனவே சகோதரர்களே, இவற்றை நாங்கள் மனதுக்கு எடுத்து நாம் இன்று சூழல் மாக்கடைவதில் இருந்து ஒவ்வொருவர்களும் தனது வீடு தோட்டம் இவற்றை சுத்தமாக வைத்துக் கொண்டால் இந்த நிலை உள்ளது நம்ம நாட்டிலே நடைபெறாது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. சோதனைகள் பல விதத்தில் வரும். அல்லாஹ் ஏதாவது அன்பு சகோதரர்களே, நாம் அனைவர்களுக்கும் நாம் இவ்விளக்கத்தை தருவானாக. உண்மை முஸ்லீம்களாக இஸ்லாத்தை விளங்கி வாழ்வதற்கு அல்லாஹ் பெருமை செய்வானாக. யாசரங்களை மன்னித்து விடுவாயா? உன்னுடைய தூய மார்க்கத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் அதை சரியாக செயல்படுத்தாமல் இருக்கிறோம், அதற்காக எங்களை குற்றம் பிடித்து விடாதையாகுமா? யாரம்மா, எங்களை மன்னித்து எங்களை சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயா? என்னுடைய வியாபாரத்திலே தொழிலிலே பழக்கத்தை செய்வாயா? யாரம்மா, உண்மை முஸ்லீம்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அசௌகரியங்களை நீக்கி விடுவாயா? ஒரு பக்கம் பஞ்சம், இன்னொரு பக்கம் நோய், இன்னொரு பக்கம் யுத்தம் என்றெல்லாம் முஸ்லீம்களின் உலகத்திலே பல நொம்பல்களுக்கு ஆளாக இருக்கிறார்கள். யாரம்மா, இந்த முஸ்லீம்களை நீ பாதுகாப்பாயா, உதவி செய்வாயா? அனைவரையும் சோதித்து விடாதே.